நம்மை கணும் இரும்பு சத்துள்ள உணவை தானும் நனும் இரும்பு பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும் இரும்பு சத்துள்ள உணவை தானும் நனும்
வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இது உங்கள் மலையரசி சுகமா நிகழ்ச்சி. இன்னைக்கு நாம கேட்க போறது திறந்த வெளியில் மலம் கழிப்பதனால் ஏற்படும் பாதிப்பு. இத பத்தி நாடக வடிவத்தில் தொகுத்து வழங்க நமது நட்சத்திர குழுவினர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா?
அத்த அத்த எந்திரிங்க அத்த, எனக்கு டைம் ஆயிடுச்சு, எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகணும்.
கஷ்டப்பட்டு
இப்படியே பாரு, ஏதாவது ஒரு நாள் நோய் வந்து சாகதா போற.
என்னமா சொல்ற, காது கேக்கலையே.
ஒண்ணு இல்லத்த, பாப்பாவை திட்டின. அடியே பிரியா, எந்திரடி, ஸ்கூலுக்கு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா பாரு, எந்திரடி.
டைம் இருக்குல்லம்மா, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேனே.
இல்ல பிரியாமா, ஸ்கூலுக்கு டைம் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா எல்லா வீட்லயும் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் எந்திரிச்சிருவாங்க. நீ வேற பெரிய பொண்ணாயிட்டல, அவங்க எல்லாம் வர்ற நேரத்துல நீ வெளிக்கு போக கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்ற, சீக்கிரம் எந்திரிச்சு போய் காலை கடனை முடிச்சிட்டு வந்துடு, அப்புறம் மெதுவா ஸ்கூலுக்கு கிளம்ப.
ஐயோ அம்மா, வயசுக்கு வந்ததுலேருந்து அதை செய் இதை செய் அதை செய்யாத இதை செய்யாதன்னு எப்போ பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இப்போ இதை வேற சேர்த்துக்கிட்ட, ஏன் தான் பெரிய பொண்ணானினோ.
அங்கே வேற ஒரு கிளவி புலம்புது, நீ வேற கிளவி மாதிரி புலம்பாதடி. எந்திரிச்சு உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரியாக நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போய் சேரு. இனிமே டெய்லியும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நீ தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி அம்மா, வேலைக்கு கிளம்புற.
சரிம்மா. பாட்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பாட்டி.
சரி பிரியா, பத்திரமா போயிட்டு வா. என்ன பிரியா, வந்துட்டியா? ஆமா, என்னடி செருப்பு கால போடாம கையில எடுத்துட்டு வர?
பாட்டி, கேம்ஸ் கிளாஸ்ல சார் கிரவுண்ட்ல விளையாட சொன்னாரு. அப்போ விளையாடிட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு செருப்ப மெதிச்சுட்டா. அதை அறிஞ்சிருச்சு பாட்டி. நீ தான் அம்மா கிட்ட சொல்லி ஒரு புது செருப்பு வாங்கி தரணும் பாட்டி.
ஐயோ, உங்க அம்மா கத்துவாளே. சரி, ஏதாச்சும் சொல்லி பாக்குற, நீ போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன்.
சரி பாட்டி, வர இரு.
என்னடி பிரியா, மணி 5:30 ஆயிடுச்சு, இன்னும் உங்க அம்மாவை காணோம்?
இருங்க பாட்டி, நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். பாட்டி பாட்டி,
ஏண்டி அலற?
அம்மா வந்துட்டாங்க பாட்டி, நம்ம தெருல கடைசி வீட்டுக்கிட்ட வராங்க.
சரி நீ போய் படி, உங்க அம்மா கிட்ட நான் போய் பேசிக்கிறேன்.
எப்படியாச்சும் சொல்லி புது செருப்பு வாங்கி கொடுத்துரு பாட்டி.
என்னடி சீதா, உங்க அத்தை உனக்காக திண்ணையில உட்காந்து காத்துட்டு இருக்காங்க.
எங்க அத்தை, அதுவும் எனக்காக காத்துட்டு இருக்குதா? நல்லா பாருடி, புகையில போட்டு மென்னுட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது.
அட ஆமா,
மருமக இன்னும் காணமே, சோறாச்சு பொங்க வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா பாரு, எப்படி மாடு மாதிரி உட்காந்துட்டு மென்னுட்டு இருக்கு பாரு.
ஐயோ கேட்டு போகுதுடி, மெதுவா பேசு.
சரி தேவி, 8 மணிக்கு மறக்காம வெளியே போல வந்துரு.
சரி சீதா.
என்னத்த பிரியா, வந்துட்டாளா? என்ன பண்ணிட்டு இருக்கா?
அவன் நேரத்துல வந்துட்டான், காஃபி போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கான்.
ஆமா, என்ன பிரியாவோட செருப்பு அறுந்து கிடக்குது?
ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு தெரியாம செருப்பு மெதிச்சிட்டாலாமா, அது அறுந்து போச்சாமா.
ஆமா, இவளுக்கு வேற வேலையே இல்ல, மாசத்துக்கு 2 செருப்பு அறுத்துட்டு வருவா. புது செருப்பு வாங்க காசு எங்க மரத்துலயா காய்க்குது? ஒரு மாசத்துக்கு செருப்பு போடாம வெறுங்கார்லயே நடக்கட்டும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரணும்.
அம்மா, செருப்பு போடாம ஸ்கூலுக்கு போக முடியாதுமா, ஸ்கூல் போற வழியெல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்கம்மா.
கண்டிப்பா செருப்பு வேணும்னு தெரியும்ல, அப்ப எதுக்கு விளையாடும் போது செருப்பு போட்டு விளையாட, கழட்டி வச்சுட்டு விளையாட வேண்டியது தானே.
சரிம்மா, இனிமே பாத்துக்கிறேன், புது செருப்பு எப்ப வாங்கி தருவேம்மா.
இப்போ அம்மா கிட்ட காசு இல்லம்மா, 2 வாரம் ஆகட்டும், கண்டிப்பா வாங்கி தரேன்.
சரிம்மா.
ஒரு மாதத்திற்கு பிறகு. என்ன பிரியா இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரி.
அம்மா என்னால எந்திரிக்க முடியலம்மா, தலை சுத்துற மாதிரி இருக்கு.
சரிவா, நம்ம ஊர் நர்சக்காவை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டு வரலாம். எந்திரி. நர்சுக்கா, நர்சுக்கா,
உள்ளே வாங்கம்மா. ஏன் பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க?
என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லக்கா, எந்திரிக்கவே முடியலன்னு சொல்றா, தலை சுத்துதுன்னு வேற சொல்றா.
ஏம்மா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கே. ஆமா, ஏன் செருப்பு போடாம வந்திருக்க?
செருப்பு அந்து போச்சாமா, ஒரு மாசமா செருப்பு போடாம தான் இருக்கா.
ஐயோ, செருப்பு போடலையா? அது ரொம்ப தப்புமா. செருப்பு போடாததுனால தான் பல நோய்கள் உடம்புல வருது. உங்கள் ஊரில் பொது கழிப்பிடம் இல்லை, அதனால தான் எல்லோரும் வெளியில் மலம் கழிக்கிறாங்க. அந்த மலத்தில் சிறு சிறு புழு உருவாகுது, அது கொக்கி புழுன்னு சொல்லுவாங்க. செருப்பு போடாமல் இருந்தால் கால் வழியே உள்ளே போய் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிடும். இதனால தான் ரத்த சொகை என்ற நோய் வருது. ரத்த சொகை மட்டும் வந்துருச்சுன்னா பின்தொடர்ந்து எல்லா நோயும் வந்துடும். அப்படித்தான் உனக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன். சரி, உனக்கு கொஞ்சம் சத்தான டேப்லெட் தரேன், அயன் டேப்லெட் தரேன். நல்ல சத்தான உணவு சாப்பிடு, அப்புறம் கீரை வகைகள், பழங்கள், தானிய வகைகள் இதெல்லாம் நல்லா சாப்பிடு. சரியா, உணவு குணமாயிடும்.
சரிக்கா, போயிட்டு வர.
சில மாதங்களுக்கு பிறகு சீதாவின் எதிர் வீட்டில்.
அத்தை, நம்ம ரோசியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இருட்டிடுச்சு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்.
எங்க போற? ஆ, ஊன்னா வெளியே போகிறேன், வெளியே போகிறேன்னு சும்மா ஊரை சுற்றிட்டு எங்கே போறியோ தெரில. எங்கே போனாலும் சீக்கிரமாக வந்து தொலை.
ஊரை சுற்றிட்டு எங்கே போவாங்களாம்மா? ஊரை சுத்த விட்டுட்டாலும் வெளியே போனால் 1000 கொஷின் கேட்க வேண்டியது. காட்டுக்கு தான் போயிட்டு வரேன். நீ டாய்லெட் கட்டி வச்சுருந்தா நான் ஏன் வெளியே போகிறேன்?
ஆஹா, சரி, போயிட்டு சீக்கிரமாக வந்து சேரு. சும்மா வெளிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்காந்து கதை பேசுறது, வரும்போது ஆடி அசைஞ்சுக்கிட்டு ஊர் நாயம் பேசிக்கிட்டு வர்றது.
ரதக்கா, போலாமா?
எங்கடி போறீங்க? அக்கா போலாமா, அக்கா போலாமான்ட்டு எங்க போறீங்க?
எங்க போறாங்கத? காட்டுக்கு தான். தனியா போறதுக்கு பயந்துட்டு தான் கூப்பிடுறா.
தனியா போறதுக்கு என்ன பயம்? உங்களுக்கு அங்க என்ன பே பிசாசா இருக்கு?
அங்க காட்டெருமை, பன்னி, நாய், கரடி எல்லாம் தான் இருக்கு. நாங்க பயந்து பயந்து போய் வர வேண்டியதா இருக்கு.
அப்ப நாங்க எல்லாம் எப்படி போயிட்டு வரோம்? வெளிச்சம் இருக்கும் போதே போயிட்டு வர வேண்டியது தானே?
நீங்க உங்க வயசுக்கு போயிட்டு வருவீங்க, நாங்க அப்படி போக முடியுமா? சின்னஞ்சிறுசுங்கள மறைவான இடத்துக்குதான் போக முடியும். பசங்கள வேற கேலி பண்ணுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியவா செய்யுது? ஆ, உன்னை கேள்வி மட்டும் நல்லா கேட்க வேண்டியது. வா பானு, நம்ம போலாம். அந்த கிழவி எப்ப பாரு நொய் நொயின்ட்டுதான் இருக்கும்.
வாங்க ராதாக்கா, போலாம். நம்ம வீட்டு கிழவிங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள போது போதும்னு ஆயிடுது.
பானு, இப்ப பாரு, நாம வெளியே வந்துட்டோம் இல்ல, இந்த கிழவிங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அது இப்படி இது இது இப்படின்னு ஊர் நாயன் தான் பேசுறது. இதுல நம்மள வேற குத்த சொல்லிட்டே இருக்க வேண்டியது. சரி வா பானு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போயிட்டோம், நாம போலாம்.
ராதாக்கா, அந்த பக்கத்து வீட்டுல இருக்காளே அந்த மேனாமினிக்கு ரொம்ப தாங்கா பண்றா.
யார பத்தி சொல்ற?
அதாக்கா, அந்த சுதா வீட்டில் ஒரு டாய்லெட் இருக்குன்னு ரொம்ப தான் ஆட்டம் போடுறா. இப்போ உன்னை கூப்பிட வரும்போது அப்படியே என்னை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு போறாக்கா.
அவ கெடுக்கிறா, விடு. அவ மாமியார் அவளை பற்றி குத்தம் சொல்லி புலம்புறத எனக்குல தெரியும்.
அப்படி என்னக்கா புலம்புறாங்க?
அதை ஏமா கேட்குற. அவங்க என் மாமியார் கிட்ட போய், சுதா ஒழுங்கா சாப்பாடே கொடுக்கறது இல்லையாம்மா, அவங்க பழைய சாப்பாடையே சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு அனிமியா வந்திருக்காமாண்டி.
அனிமியாவா? அப்படின்னா?
அதுதான் ரத்த சோகைன்னு சொல்லுவாங்கல்ல, இரும்பு சத்து குறைபாட்டால ஏற்படுமாமா. சத்தான உணவு சாப்பிட்டாதான் நல்லா இருக்க முடியும். இவங்க பழைய சாப்பாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? எல்லா நோயும் தான் வரும்.
சரி வாங்கக்கா, போலாம். ஐயோ அக்கா, இங்க ஒரு நிமிஷம் இருங்களே, என்னோட கால்ல ஏதோ குத்திடுச்சுக்கா.
என்னாச்சு? பாரு பாரு
அக்கா, ரத்தம் வருதுக்கா.
சரி வீட்டுக்கு போய் பாப்போம், சீக்கிரம் வா. இந்த ஊர்ல செருப்பு போடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை வச்சுட்டு நம்மள எல்லாம் படாத பாடு படுத்துறாங்க. என்ன பண்றது, மெதுவா நடந்து வா, போயிட்டு ஆஸ்பத்திரியில காட்டலாம்.
அத்தை, அத்தை.
வந்துட்டா, எவ்வளோ நேரம் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ஆடி அசைஞ்சு வர்றா பாரு. குழந்தை இருக்குன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை.
இருங்கத்தன், ஏன் இப்படி திட்டுறீங்க? காலில் வேற ஏதோ குத்திடுச்சு தெரியுமா, அதுதான் நடந்து வர லேட் ஆயிடுச்சு. அத்தை கால் ரொம்ப வலிக்குது, செப்டிக் ஆயிடும் போல இருக்கு. நான் போய் நர்சக்கா கிட்ட காட்டிட்டு வரத்த, ஒரு செப்டிட்டி ஊசி போட்டு வரத்த. நர்சக்கா, நர்சக்கா, காலில் ஏதோ குத்திடுச்சுக்கா, என்னன்னு பாருங்களேன்.
சரி வா பார்க்குறேன். ஐயோ என்னம்மா கண்ணாடி துண்டு குத்திருக்கு, எடுத்துட்டு கிளீன் பண்ணி டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். இதுக்கு மேலே எங்கே போனாலும் செருப்பு போட்டு போமா, வெறும் காலை போகிறதுனால நிறைய நோய்கள் எல்லாம் வருதுமா, பார்த்துரு.
நர்சக்கா, எங்கள் ஊரில் தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு, என்ன பண்ணுறதுக்கா?
நான் உங்கள் ஊர் தலைவர்கிட்ட வந்து பேசி ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணுறேன். அதில் சொல்கிறேன் செருப்பு போடலைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு.
சரி நர்சக்கா, நீங்கள் வந்து பேசி எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கக்கா.
நாளைக்கு முகாமுக்கு வந்துருங்க.
இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊருக்கு சில செவிலியர்கள் வந்திருக்காங்க. அவங்க சிறந்த வெளியில் மலம் கழிப்பதுனால வரும் பிரச்சனைகளை பற்றி பேச போகிறாங்க. என்னன்னு கேட்கலாமா? வணக்கம், நான் திறந்த வெளியில் மலம் கழிப்பதுனால என்னென்ன பிரச்சனை வரும், அதை எப்படி சரி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்தியாவில் 64 கோடி மக்கள் வந்து திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்க. அதில் 44% தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் மலத்தை வந்து திறந்த வெளியில் வந்து எரிக்கின்றாங்க. நம்ம விட பின்தங்கிய நிலையில் வந்து பங்களாதேஷில் 7% மக்களும் இலங்கையில் 1% மக்களும் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறாங்க. குடிசையில் வாழும் சீனர்கள் தம் குடிசைக்கு பின் இன்னொரு குடிசை அமைத்து அதை கழிவறையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. மனித கழிவை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதில் சீனா தான் முதலிடம் வகிக்கிறது. நம் நாட்டில் சுமார் 16 கோடி வீடுகள் வந்து இருக்கிறது. இதில் 11 கோடியே 50 லட்சம் வீடுகளில் கழிவறையே இல்லை. சுத்தம் சுகம் தரும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என நம் முன்னோர்கள் வந்து நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் வந்து மலம் சிறுநீர் கழிக்க திறந்த வெளியே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போது பின்பற்ற வேண்டிய முறைகளையும் சொல்லியிருக்காங்க.
திறந்த வெளியில் மலம் கழிப்பது தேசிய அவமானம்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? மலம் கழிப்பது நம் அன்றான பணிகளில் ஒன்று. இதில் அருவறுப்புக்கோ கேலிக்கோ இடமில்லை. ஆனால் நம் கழிவை நம் உடலில் இருந்து எப்படி வெளியேற்றுவது என்பதே கேள்வி. உடல் ஆரோக்கியமும் மலம் கழிப்பதும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. இந்திய மக்கள் ஒரு நாளைக்கு 90 கோடி லிட்டர் சிறுநீர் கழிக்கிறார்கள். 13 கோடியே 50 லட்சம் கிலோ மலம் கழிக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு சிறுநீர் மற்றும் மலத்தை பாதுகாப்பாக அகற்ற வசதிகள் செய்து தரப்படவில்லை. நம் நாட்டில் 70% மக்கள் பொது இடங்களிலும் ரயில் தண்டவாளங்களிலும் ஆற்றோரங்களிலும் மலம் கழிக்கிறார்கள். நகர்ப்புறங்களில் 30% மக்களும் கிராமப்புறங்களில் 3% மக்களுமே பாதுகாப்பான கழிவறைகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு மனிதனின் மலத்தை இன்னொரு மனிதன் அள்ளி தலையிலே சுமந்து சென்று ஊருக்கு வெளியே கொட்டும் அவலம் பல நூற்றாண்டுகளாக நம் நாட்டில் நடைபெறுகிறது. 1990 வரை ஊட்டி, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி உட்பட்ட அனைத்து நகரங்களிலும் மனித கழிவை மனிதனை அகற்றும் கொடுமை இருந்தது. 1993 மத்திய அரசு மனித கழிவை மனிதனை அகற்றும் கொடுமையை சட்ட ரீதியாக ஒழித்தது. சிறுநீர் மகத்தான மருத்துவ குணம் கொண்டது என கூறப்படுகிறது. சொறி சிரங்கு போன்ற நோய்களுக்கு சிறுநீரை மண்ணுடன் பிசைந்து உடலில் பூசி குளிக்கும் முறை இந்தியாவில் இருந்தது, இப்போதும் உண்டு. திருமணம் ஆகாத ஒரு பெண் கன்னிப்பெண்ணா அல்லது கன்னித்தன்மையை இழந்து விட்டாளா என்பதை அவளது சிறுநீரை கொண்டு கண்டுபிடிக்கலாம். நாம் மருத்துவ சோதனைக்கு செல்லும் போது நாம் கழித்த மலத்தின் சிறிது அளவும் சிறுநீர் சிறிது அளவும் கொண்டு செல்ல வேண்டும். திருமணம் ஆகாத ஒரு பெண் கன்னிப்பெண்ணா அல்லது கன்னித்தன்மையை இழந்து விட்டாளா என்பதை அவளது சிறுநீரை கொண்டு கண்டுபிடிக்கலாம். நாம் மருத்துவ சோதனைக்கு செல்லும் போது நாம் கழித்த மலத்தின் சிறிது அளவும் சிறுநீர் சிறிது அளவும் கொண்டு செல்ல வேண்டும். அதை பரிசோதித்து உள்ளில் உள்ள அனைத்து நோய்களையும் கண்டுபிடிக்கிறார்கள்.
நேர்களே, நம்ம ஒரு கோத்தகிரியில கழிப்பிடம் இல்லாதனால என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு உண்மை சம்பவத்தை கேட்போமா? கோத்தகிரி அருகில் உள்ளது அந்த அழகான கிராமம். அக்கிராமத்தில் சரோஜா என்ற பெண் வீட்டிற்கு ஒரே மகள், செல்லமாக வளர்ந்த பெண், 12ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். 19 வயதான சரோஜாவுக்கு திருமணம் செய்ய பெற்றோர் முடிவு செய்தனர். 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தூரத்து உறவு பையனை மனம் முடித்து விடலாம் என இரு வீட்டார் விரும்பினர். பெண் பார்க்கும் படலம் முடிந்தது. பெண்ணுக்கு மாப்பிள்ளையையும்
மாப்பிள்ளைக்கு பெண்ணையையும் பிடித்து விட்டது. திருமண தேதி நிச்சயப்படுத்தப்பட்டது. திருமணம் நடக்க 10 நாட்களுக்கு முன் பெண்ணின் பெற்றோர் தன் சம்பந்தி வீட்டுக்கு திருமண ஏற்பாடு பற்றி பேச சென்றனர். இரவு நேரமாகிவிட்டது. கடுமையான மழை, கடைசி பஸ் ரத்து, மருமகன் வீட்டிலே தங்க வேண்டிய கட்டாயம், இரவு நல்ல உணவு, காலை கடனை கழிக்க கழிப்பிடம் தேடினர். மாப்பிள்ளை வீட்டில் கழிப்பிடம் இல்லை. பிறகு காட்டுக்கு சென்றார்கள். அதன் பின் புறப்பட்டு தன் வீடு சென்றனர். மகளிடம் தன் சம்பந்தி நன்றாக கவனித்தார்கள். நல்ல குடும்பம், நல்ல மாப்பிள்ளை, ஆனால் கழிப்பிடம் இல்லை. நாங்கள் இன்று காலை காட்டுக்கு தான் சென்றோம் என்றார்கள். மகள் அதிர்ச்சி அடைந்தாள். இத்திருமணம் எனக்கு வேண்டாம் என்றாள். பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். கழிப்பிடம் இல்லாதது ஒரு பெரிய குறை இல்லையே என்று பெண்ணிடம் கூறினர். அவள் சமாதானம் அடையவில்லை. நான் பிறந்தது முதல் நம் வீட்டில் கழிப்பிடம் பயன்படுத்துகின்றேன். நான் வெட்ட வெளியில் சென்று இயற்கை உபாதையை போக்க இயலாது. எனவே உடனடியாக கழிப்பிடம் கட்ட வேண்டும், இல்லையே இத்திருமணம் வேண்டாம் என பிடிவாதம் செய்தாள். மாப்பிள்ளை வீட்டாரும் வேறு வழி இல்லை, நல்ல இடத்து சம்பந்தம், கழிப்பிடம் இல்லாததால் திருமணம் தடை பெறக்கூடாது என எண்ணினர். உடனே கடன் வாங்கி ஒரு கழிப்பிடம் கட்டினார்கள். திருமணம் முடிந்தது. புதுமண தம்பதிகள் இனிதே தம் புது வாழ்க்கையை தொடங்கினர். நேர்களே, கழிப்பிடம் இல்லாதனால ஒரு பாம்பு கடித்து கூட ஒரு பெண் செத்துருக்கா, இதை பத்தி கேட்போமா? ராதா என்ற பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை. மாலை 7 மணி அளவில் வீட்டுக்கு அருகில் உள்ள சீகை மரங்கள் நிறைந்த காட்டுக்கு மலம் கழிக்க சென்றாள். மாலை மங்கும் வேளையில் காட்டுக்கு சென்று திரும்பிய போது ஏதோ ஒன்று கடித்தது. வீட்டுக்கு சென்று பார்க்கலாம் என வேகமாக வீட்டுக்கு சென்றாள். வீட்டை அடைந்ததுமே ராதா மயங்கி விழுந்தாள். பெற்றோர்கள் பதறினார்கள். அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் பயனில்லை. ராதா வீட்டில் கழிப்பிடம் இருந்திருந்தால் இந்த அகல மரணம் நேர்ந்திருக்குமா?
நம் வீட்டில் கழிப்பிடம் இல்லாததால் பாதிக்கப்படுவது பெண்களே. அதிகாலை படுக்கையை விட்டு எழும் பெண்களுக்கு பல வேலைகள். வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும், கோலம் போட வேண்டும், காலை உணவு சமைக்க வேண்டும், கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அனுப்ப மதிய உணவும் சமைக்க வேண்டும், குழந்தைகளை தயார்படுத்தி பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தால் அவர்களையும் கவனிக்க வேண்டும். காலை 9 மணிக்குள் இவ்வளவு வேலைகளையும் வைத்து கொண்டு காலை கடனை கழிக்க வெகு தூரம் செல்ல வேண்டும். வீட்டிலேயே கழிப்பிடம் இருந்தால் நேரம் மிச்சம். இயற்கை உபாதையை போக்க குமரி பெண்கள் பயந்து பயந்து வெளியில் செல்ல வேண்டிய நிலை. நினைத்த இடத்தில் உட்கார இயலாது, மறைவிடம் அவசியம். நம் வீட்டிலேயே கழிப்பிடம் இருந்தால் இக்கஷ்டம் நீங்குமே. வயதானவர்கள் மூதாட்டிகளின் நிலை இன்னும் மோசம். தள்ளாத வயதில் அவர்கள் இயற்கை உபாதையை கழிக்க அவர்களும் படும் சிரமங்களை சொல்ல வார்த்தையே இல்லை. எனவே வீட்டுக்கு வீடு கழிவறை கட்டுவோம், தன்மானத்துடன் வாழ்வோம். திறந்த வெளியில் மலம் கழிப்பது அவமானம், கழிவறை கட்டுவது தன்மானம்.
நேர்களே, இதுவரை நீங்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதற்கான தீர்வுகளையும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மறுபடியும் நாளை இதே நிகழ்ச்சியில் ஒரு புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 FM.